ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 18-21 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே, இறை வார்த்தையினுடைய பகிர்வின் வேளையில், ஆசீர்வாதமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்டு, நீங்கள் வார்த்தையான தெய்வத்தை வழிபடவும், அந்த வார்த்தையான தெய்வத்தினுடைய வழியில் கடந்து செல்லவும் நீங்கள் துணிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இதை நீதியாக கருதுகிறார். ஆகவே கடவுள் உங்களுக்குரிய பங்கை நீதியோடு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம் எல்லோருமே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் குடும்ப ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். குடும்ப ஆசீர்வாதம், இந்த குடும்பம் என்பதே ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதத்தை தேடித்தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிற உணர்வு இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோன்னா, இணைந்து அதில் நம்ம ஒரு பங்காளராக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறோம், இல்லை அது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிறோன்னா, அது தனியாக தெரியும். இன்றைக்கி போகணுமா போவேணாமா, இந்த கம்பெனிக்கு இன்றைக்கி லீவ் போடலாமா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, சரி இன்னைக்கு லீவ் போட்டுடலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். அப்போ என்ன செய்வோம், அந்த மாதிரியான தளங்களை நம்ம தள்ளி வைக்க யோசிப்போம். ஆனால் குடும்பம் என்கிற ஒரு காரியத்தை மட்டும் நாம் அப்படி யோசிக்க முடியாது. அது நம்முடைய ஊனில், உடலில், உறவில் இணைந்திருக்கிற ஒரு தளம். அதனால தான் குடும்பங்களை எப்பொழுதுமே விவிலியம் உயர்த்தி பேசுகிற, குடும்பங்கள் வந்து குடும்பமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற தந்தையிடத்திலே மன்றாடுகிறேன் அப்படி தான் திருத்தூதர் மன்றாடுறார். அப்போ தந்தையோட வேலை என்னென்னா, படைக்கிறார். அந்த படைப்பின் தெய்வம் எல்லாத்தையும் படைத்தார் பாருங்களேன். அதில் அவர் ஒரு கான்செப்டை படைக்கிறார். அது என்னென்னா, அதான் குடும்பம்ங்கிற கான்செப்ட். குடும்பம்ங்கிறது முதல்ல அறிவு ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ கடவுள்ந்து இப்படி தான் அந்த குடும்பம்ங்கிற ஒரு கான்செப்டை யோசித்து, அது உள்ளே தான் இந்த குடும்பம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறார், ஒரு முறைமையை உருவாக்குறார். அப்போ இந்த குடும்பம்ங்கிற வார்த்தை, அந்த குடும்பம்ங்கிற கருப்பொருள் அடங்கி இருக்கிற அற்புதம் எது உள்ளே இருக்குதுன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நாம் அந்த குடும்பத்திற்கு எப்படி உரு கொடுக்குறோம், அதுதான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிற. இன்றைக்கி நற்செய்தியில் கூட ஆண்டவர் பாருங்களேன், கடுகு விதை வளர்ந்து மரமாகிற அந்த சம்பவத்தை சொல்கிறார். இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? இறையாட்சியை நிறைய தளத்தில் இயேசு சாமி ஒப்பிட்டு காட்டிக்கிட்டே இருப்பார். இறையாட்சின்னா ஒன்றும் இல்லை, இறையரசு, இறையாட்சி, கிங்டம் ஆஃப் காடு இப்படி நிறைய வார்த்தையில் சொல்லுவோம். அதான் ஒரு இடத்துல ஒரு ஜோக்கு ஒன்று சொன்னாங்க. ஒரு ஃபாதர் அப்படி மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இறையரசுன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு, மைக்கு ரிப்பேர் ஆக போச்சு, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி அவர் என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாம் லெவல் பண்ணிவிட்டு திருப்பி இறையரசு அப்படின்னாராம், திருப்பியும் ஆஃப் ஆயிடுச்சு. அங்கே மைக் செட் போட்டுக்கிட்டு இருந்த பையன் வேகமாக வந்து மேடையில் வந்து எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி டக் டக்குன்னு தட்டி பார்த்துட்டு, இறையரசு எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் அப்படின்னு நானா. இன்றைக்கி இறையரசுன்னு அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஏதோ ஒரு ஆள் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அறியாத பையன் அப்படி புரிஞ்சுக்கிட்டான், இத்தனை வருஷமாக நம்மளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இறையரசு இறையரசு இறையாட்சி அப்படின்லாம். ஆனால் அந்த இறையரசுனா என்ன இறையாட்சினா என்ன நமக்கு தெரியல. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு சர்ச் கோவர்ஸ் அவ்வளோதான், கோயிலுக்கு போவோம், அங்கே நிற்போம், அங்கே ஃபாதர் எது வேணாலும் பேசுவார், நம்ம கேட்போம், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னும் நமக்கு புரியாத புதிராகவே, நம்ம பைபிள் கையில் பல வருஷமாக இருக்குது, 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம், நம்ம வயசு என்னமோ அவ்வளோ வருஷம் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இத்தனை வருஷமாக இருக்கிற பைபிளில் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் எனக்கு தெரியலன்னா நான் எவ்வளோ பெரிய அறிவிலியாக இருக்க போகிறேன், அப்போ என்ன செய்யணும் தேடணும். அப்போ இந்த இறையாட்சிக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஓமையை சொல்கிறாரு பாருங்க. ஒரு கடுகு, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அதை எடுத்து தோட்டத்தில் இட்டார். எதை எடுத்து? கடுகு எடுத்து தோட்டத்தில் போட்டார், வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின. இப்போ நமக்கு விசுவல் பண்ணி பார்த்தோம்னா பெருசாக தெரியுது, மரத்தில் பெரிய மரம், பறவைகள்லாம் தங்கியிருக்குது, கிச் கிச் கிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதனுடைய அடிப்படை சாராம்சம் எங்கே இருக்குது? அடிப்படையில் நடந்த விஷயம் என்ன? அதுதான் நம்ம ஊடுருவி பார்ப்பது, வேரை நோக்கி போகுது. பாருங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதை எடுத்து, அதாவது கடுகை எடுத்து தோட்டத்தில் இட்டார். அதுதான் முக்கியமாக செய்த செயல். அப்போ இறையாட்சி வெறுமனே கடுகாக இருக்கிறது இல்லை, அந்த கடுகு செயல்படுறதுக்கான தளத்துக்குள்ளே தன்னை வைத்துக்கொள்வது. வீட்டுக்குள்ளே போய் நல்ல ஒரு டப்பா நிறையா நீங்கள் விதையை வச்சுருங்க, அது முளைக்குமா? முளைக்கவே முளைக்காது. அது எப்போ முளைக்கும்? அந்த விதை மண்ணோடு தொடர்பு கொள்கிற போது தான் அது விளையும். அது மண்ணுடன் தொடர்பு கொள்கிற போது, அது மண்ணில் புதைக்கப்படுகிற போது. இன்றைக்கி அந்த செயலைத்தான் இறையாற்றினுடைய செயல்பாடு என்று நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி குடும்பத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வருது பாருங்கள், இன்னொரு கனெக்ஷன், இறையாட்சி எதற்கு ஒப்பிடுவேன், அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து 3 மரக்காலில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பேறியது. தயிர், நம்மளுடைய கான்டெக்ஸ்டில் தயிர் உர ஊற்றுவாங்க, அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது புளித்த தயிர் இருந்ததுன்னா ஏற்கனவே தயிராக இருக்கிற கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஊற்றி விடுவாங்க, அது எல்லாத்தையும் புளிப்பு தயிராக மாற்றிடும். மாவு அதே போல் பாருங்கள். இதை ஒரு இடத்துல கேட்டேன், புளிப்பு மாவு இதிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. ஒரு பையன் கை தூக்குனான், சரி புரிஞ்சிருச்சு போல இருக்க அவனுக்கு, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டானே, பெரிய கிளவர் பாயாக இருப்பான் அப்படின்னு. என்னடா தம்பி புரிஞ்சிச்சு உனக்கு, புளிப்பு மாவு ஊமையில் இந்த என்ன தெரிஞ்சது அப்படின்னு. அந்த காலத்துலேயே மாவு தோசையெல்லாம் சுட்டிருக்காங்கப்பா சார், தோசை இட்லியெல்லாம் மாவாட்டியிருக்காங்க அப்படின்னா. பாருங்கள், இப்போ தோசை இட்லியெல்லாம் கிடையாது, எல்லாம் அவங்க பிரெட்டு தான். பிரெட்டு வந்து எப்படி புளிக்க வைக்கிறது, புளியாத அப்பம் அப்படின்னு. இப்போ விஷயம் என்ன இது உள்ள அப்படின்னு கேட்டால், இந்த புளிப்பு மாவுக்கும் கடுகு விதைக்கும் கடவுள் என்ன லிங்க் கொடுக்குறாரு? குடும்பத்தோட லிங்க் கொடுக்குறாரு. இன்றைக்கி முதல் வாசகம் பாருங்கள். அப்போ இவர் இப்போ டைரெக்டாக நம்ம பார்க்கும்போது இறையாட்சியோடு ஒப்பிடப்படுகிறார். ஆனால் இறையாட்சி எதோடு ஒப்பிடப்படுகிறது? குடும்பங்களோடு ஒப்பிடப்படுகிறது. அதனால தான் சொல்கிறோம், குடும்பம் செதஞ்சு போச்சுன்னா இறையாட்சி அங்கே இருக்க முடியாது. அதான் ஆண்டவர் முன்னாடியே சொன்னார், இறையாட்சி இறையாட்சின்னா நீ இறையாட்சி எங்கேயும் போய் தேடி போக தேவையில்லை, இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னார். அது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னார். அது எங்கே இருக்குது? நமக்கு மத்தியில். நாம் உட்கார்ந்துருக்கோமே குடும்பங்கிற ஒரு தளம், அதுதான் இறையாட்சி. இன்றைக்கி நம்ம இறையாட்சியை போய் எங்கேயும் தேடக்கூடாது, நான் குடும்பத்துக்குள்ளே இறையாட்சியை பார்க்க, அது ஒரு மினியேச்சர், அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளான ஒரு இறையாட்சியினுடைய தளம். அதை தான் சொல்லுவாங்க, குடும்பங்கள் சரியாக அமைஞ்சால் தான் அடுத்த சமூகம் நல்லா அமையும். செமினேரிக்கெல்லாம் ஃபாதர்ஸ் சிஸ்டருக்கு ஆள் எடுக்கும் போது குடும்ப பின்னணியை பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க? அந்த குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த மகன் நல்லா இருந்து வளர்ந்துருப்பாருன்னு ஒரு புரிதல் அது. அதனால தான் இன்றைக்கி குடும்பத்தை குறித்து இன்றைக்கி முதல் வாசகத்தில் மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி உள்ள வாசகமே. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல பணிந்திருங்க. திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல. பாருங்கள், ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள்னு சொல்லிட்டு தான் ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போகிறாங்க. உடனே பெண்கள் நினைக்கக்கூடாது, ஆ நாங்கள்னா அடிமைகளா. இப்போ பெண்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, ஒரு ஒரு வேலை, ஒரு ஒரு டாஸ்க், ஆண்களுக்கு பணிந்திருக்கணும். ஆண்களுக்கு ஒரு டாஸ்க், என்ன டாஸ்க்கு? நீங்கள் என்ன செய்யுங்க, மனைவியரை அன்பு செலுங்க, அன்பு செலுத்துங்க. கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நல்லா கவனிக்கணும். இந்த இப்போ எது ரொம்ப பெருசு, சில பெண்கள் இப்படி சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன், இது வந்து அடக்குமுறை, நாங்கள் பணிந்துருக்கணுமா ஆம்பளைங்களுக்கு அப்படின்னு. ஆம்பளைங்களுக்கு அந்த வார்த்தை போடலையே, அப்போ இந்த அவங்களுக்கு அன்பு செலுத்துங்கள்னு போட்டிருக்கு பவுலடியார் வந்து இப்படி எழுதியிருக்கிறார். எது எது கடினமானது யோசிச்சு பாருங்கள். பணிந்திருப்பதா அன்பு செலுத்துவதா? அன்பு செலுத்துவது தான் கடினமானது. பணிந்திருப்பது அவர் சொல்லிட்டார், என்னத்தை இனிமேல் பேசுறது, ஓகே ரைட், ஆனால் மனசுக்குள்ளே ஏற்றுக்க முடியல, ஆனால் நம்ம பணிந்திருக்கலாம். ஆனால் அன்பு செலுத்துவதுங்கிறது பணிதலையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு அடையாளம் ஆண்களுக்கு. அதனால தான் சிறப்பான அழைப்பு அது, ஆண்களுக்கான அழைப்பு. அது ஒரு கடினமான அழைப்பு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆண்களுக்கு வந்து ஆண்டவர் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்கார்? செயல்பாட்டு தளத்தில் கொடுத்துருக்கிறார். இப்போ அதனால தான் இன்றைக்கி நாம் கணவர் மனைவிங்கிற அந்த பந்தத்துக்குள்ளே வருகிற போது அந்த பந்தத்தினுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே திருமணத்திலலாம் நம்ம நிறையா பேசியிருக்கிறோம், திருமணத்தை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம திருமணத்தினுடைய அடையாளத்திற்குள்ளே போகல, அந்த திருமண வாழ்க்கைக்குரிய அடையாளத்திற்குள்ளே போகிறோம். அப்போ அந்த இறையாட்சி, அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த கடுகு எடுத்து என்ன பண்ணுறாங்க? இந்த கடுகு தண்ணிலையிலே அது வைக்கப்பட்டிருந்தால் அது விளைந்து பலன் கொடுக்குமா? இல்லை, அது அதை தூக்கி மண்ணில் போட்டாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, அதை எடுத்து தோட்டத்தில் இட்டார். இட்டார்னா என்ன? மண்ணுக்குள்ளே போச்சு போட்டார்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு கணவன் தன்னை குடும்பத்துக்குள்ளே புதைத்து கொள்கிறார்களோ, எந்த ஒரு மனைவி தன்னை குடும்பத்திற்காக புதைத்து கொள்கிறார்களோ, அவர்கள் தான் விளைந்து பலன் கொடுக்க முடியும். குடும்பத்திற்குள்ளே புதைக்காமல் வேறு காரியங்களுக்குள்ளே தங்களை புதைத்து கொள்கிறவர்கள் பலன் கொடுக்க முடியாது. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க விழலுக்கரைத்த நீர் போல இருந்து அங்கே நம்ம விளைச்சலுக்கு பாய்ச்சக்கூடிய நீரையெல்லாம் உறிஞ்சி வாழக்கூடிய சுயநலத்தினுடைய பிம்பங்களாக மாறி போயிடுவாங்க. குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஒரு தொட்டி கட்டுறோம் அப்படின்னா தொட்டிக்குள்ளே தண்ணி ஊற்றுவார். முதல்ல புதுசாக தொட்டி கட்டும் போது நம்ம கொத்தனார் வந்து கட்டுவாங்க, மேசன்ஸ் வந்து கட்டுவாங்க. கட்டிட்டு தொட்டியில் தண்ணி ஊற்றி பார்த்தாங்கன்னா அந்த தண்ணி என்ன செஞ்சிடும், சில நேரத்தில் வெளியில் போயிடும், நிற்காது, தேங்கி நிற்காது. அப்போ என்ன செய்வாங்க? கொத்தனாரை கூப்பிட்டு திருப்பி, என்னையா கட்டி கொடுத்தது, தண்ணியெலாம் நிற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்னால் கொத்தனார் ஓரமாக உட்காந்து ஓன்னு அழுவ மாட்டார். அவர் என்ன செய்வார்? உடனே கரணை எடுப்பாங்க, அந்த இதை இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து என்ன செய்வாங்க, சக்கு 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 சக்குன்னு அவங்க என்ன செய்வாங்க, கொத்துவாங்க. அந்த அடிப்பகுதியை மட்டும் கொத்துவாங்க. கொத்திட்டு திருப்பி பால் வச்சு பூசி விடுவாங்க. இப்போ அது அந்த அடப்பு எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னே தெரியாது நமக்கு, தண்ணி வெளியில் போயிட்டுருக்கோம். அப்போ அவங்க அதை பூசி விட்டாங்கன்னா உடனே செட் ஆகிக்கும், அதுக்கப்புறம் தண்ணி போகாது வெளியே. இது எதனுடைய அடையாளம்? இன்றைக்கி எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பங்கிறதுல ஒரு அப்பா இருப்பார், ஒரு அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாருமே ஈக்குவலி பிளேயிங் த ரோல். அந்த குடும்பங்கிற இறையாட்சிக்குள்ளே இவ்வளவும் இருக்குது, வானத்து பறவைகள் எல்லாம் அது உள்ளே வந்து தங்குது. அப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் தங்கி இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே அந்த இறையாட்சியினுடைய குடும்பத்துக்குள்ளே அங்கத்தினர். இப்போ ஓட்டை எங்கே இருக்குன்னே தெரியாது. சில குடும்பங்கள் வந்து எழுந்து பிரகாசிக்கவே முடியாது, தத்தளிச்சிக்கிட்டு கிடக்கும். நிறைய பேர் என்ன செய்வோம், நம்ம அடுத்தவங்கள நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, யாரோ ஒருத்தர் வழியாக ஓட்டை போய்கிட்டே இருக்கும் வெளியில். அதுக்கு தான் நம்ம சொல்லுகிறோம், தியானங்கள் நடத்துகிறோமே எதற்காக நடத்துகிறோம்? எங்களுடைய தியான இல்லங்கள் எல்லாம் பார்த்து தனிப்பட்ட தியானம் வைக்கிறோம். ஆண்களுக்கு தியானம், பெண்களுக்கு தியானம், குடும்ப தியானம்னு சொல்லி, குடும்பமாக வாங்கன்னு சொல்லி தியானம் வைக்கிறோம். அது சின்ன பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஓகே, அப்பா அம்மாவோட கையை பிடிச்சிட்டு போகிறது ஜாலியாக இருக்கும். ஆனால் வளர்ந்த பிற்பாடு அவங்கள தியானத்துக்கு கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு தெரியாதா அந்த தியானத்தை பற்றி, அங்கே போனால் அறுப்பாங்க, அங்கே போனால் போர் அடிப்பாங்க. ஆமாம், தியானம்னாலே அது ஒரு பாலைவன அனுபவம் தானே. நம்மை குறித்து நம்ம யோசிக்கிற ஒரு தளம், நம்மை குறித்து நம்ம யோசிக்க விரும்புறதில்ல. ஒரு அட்வைஸ்ன்னு சொல்கிறோமே, அட்வைஸ்னால் என்ன? யாராவது ஒருத்தர் நம்மை குறித்து நம்மக்கிட்டே பேசுறது, ஏப்பா இப்படி இருக்க, நீ ஒழுங்காக இருக்கக்கூடாதா, ஏன் நீ அம்மாவை போய் இப்படி திட்டுற பாருங்கள். அவங்கள யோசிக்க யாராவது வைக்கிறதுக்கு பேர் தான் அட்வைஸ்னு சொல்கிறோம். அந்த அட்வைஸ் மாதிரியான காரியங்கள் நமக்கு வருகிற போது ரெண்டு நிமிஷம் கூட நிற்க முடியாதாங்க நமக்கு. உடனே என்ன செஞ்சிருவோம், அந்த இடத்த விட்டு நம்ம போக தான் பார்ப்போம். ஒரு பெரிய ஆள் இப்படி வந்துட்டாரு, சரி சரி நான் பார்த்துக்கிறேன், போங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுறோம். ஏன்னா நம்மை குறித்த தேடல் நாம் செய்கிற போது அது நமக்கு பிடிக்கிறதில்ல. அப்போ நம்ம ஒரு மாயைக்குள்ளே இருக்க விரும்புகிறோம், ஒரு இல்லாத ஒன்றுக்குள்ளே இருப்பதை போல உணர்ந்து கொண்டு நம்ம போக விரும்புவது தான் தீமையினுடைய அந்த அடையாளம். பிசாசு அதை தான் செய்ய விரும்புகிறான். நீ என்ன சாப்பிட்ற உனக்கு தெரியக்கூடாது, நீ என்ன பார்க்குற உனக்கு தெரியக்கூடாது. நீ எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணுமானாலும் செய்யலாம். இப்போ ஓட்டை எங்கே ஒழுகுதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு மகனோ ஒரு மகளோ தன் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய விலகுதல் எங்கே நடக்குது? வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க, உணர்வளவில் வெளியே இருப்பாங்க. சில பேர் வேலைக்குன்னு சொல்லி வெளியில் போவாங்க, வேலை முடித்து வீட்டுக்கு வரமாட்டாங்க. இரவு நேரம் ரொம்ப லேட்டாக வர்றது, வீட்டுக்குள்ளே வந்து என்னமோ ஹாஸ்டல் மாதிரி வீட்டை பயன்படுத்துறது. அப்பா அம்மா வந்து ஜாப் ஒர்க்கர்ஸ், அவங்க அப்பா வந்து க்ளீன் பண்ணுவார் இடத்தெல்லாம், அம்மா சமைக்கணும், இவர் போய் சாப்பிட்டு வருவார். பாருங்கள், இதெல்லாம் ஓட்டை இருக்குன்னு நமக்கு அடையாளம். நாம் ஓட்டையாக இருக்கிறோம், நம்ம வழியாக தான் ஆசீர்வாதம் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். குடி, ஒரு கணவர் குடிக்கிறார், அவர் எதுக்கு குடிக்கிறாரு? ஆயிரம் காரணத்தை வச்சுக்கலாமே. அவர் குடிக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குது? அந்த குடியினால் அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகுது. அந்த குடியினால் அந்த குடும்பத்தினுடைய நிலை வந்து அப்படியே தத்தளிக்க ஆரம்பிக்குது. மனைவி என்ன செய்கிறாங்க? சில குடிகாரர்கள் இருக்கிற குடும்பத்தில் என்ன நடக்குது? பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கிறாங்க. பட்டினியாக கிடக்கிற குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? சோறு போடணும். அம்மாவுக்கு அது அம்மா குடிக்கிறது இல்லை, அதனால் பிள்ளைகளுடைய பசி தெரியும். அப்பா குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா அவங்க பசியாக இருக்கிறது தெரியாது. அப்போ என்ன நடக்குது? இந்த தாய் போய் அடுத்தவங்கக்கிட்ட கையேந்த வேண்டிய நிலை ஏற்படுது. கடன் வாங்குறாங்க, கணவனுக்கு தெரியாமல் வேறு எங்கேயாவது கடன் வாங்குறது. சில வேளைகளில் என்ன ஆகிடுது? பெண்கள் பாவ வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கும் இது ஒரு காரணமாக மாறிடுது. அதை நியாயப்படுத்தலை, பட் அது ஒரு காரணமாக மாறிடும். தங்கள் உடலை கூட எதையாவது செய்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவோமே. பிள்ளைகள் இப்படி பட்டினியாக கிடக்கிறது, அம்மான்னு வந்து அதுங்க பட்டினியில் கதறுகிற போது இந்த தாய் என்ன செய்ய முடியும்? பாருங்கள், ஒருத்தருடைய ஓட்டை அடுத்தவங்க வாழ்க்கையில் ஓட்டை ஏற்படுத்திருச்சு. பார்த்தீங்களா, பிள்ளைகள் பார்ப்பாங்க, அப்பா என்ன பெரிய ஒழுங்கா, அம்மா பெரிய ஒழுங்கா, நான் ஒரு புது வழியில் போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க? தீய வாழ்க்கை, தீய பழக்கம், தீய உறவுகளை உள்ளே இழுக்கிறாங்க, அவங்க ஓட்டையாக மாறுறாங்க. அப்போ பாருங்கள், ஒருத்தர் ஓட்டையாக இருக்கிறது அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழப்பு, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சாபத்தினுடைய அடையாளமாக மாறுது. அவங்க இருக்கிறது மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக பாஸ் பண்ணுறாங்க, சமூகத்திற்கு அப்படியே அது பாஸ் ஆகுது. அந்த குடும்பமே ஒரு அசிங்கமான குடும்பமாக இருக்குது. அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருப்பான்? நீங்கள் நாலு கெட்ட வார்த்தை சொன்னீங்கன்னா அவன் ரெண்டு கெட்ட வார்த்தை சொல்ல வச்சுருவான். நீங்கள் தான், நம்ம தான் வைப்போம். நம்ம ஒரு கோபத்தில் போய் பேசுகிறோம், ஒரு பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட சண்டை போடுறோன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் கோபத்தில் ரெண்டு வார்த்தை பேசிடுவாங்க. அப்போது பாருங்கள், எப்படி ஒரு காயம் என்பது கடந்து போகுது. பார்த்தீங்களா, அதுதான் புண் புரையோடுவதை போல். அதனால தான் சொல்கிறோம், இந்த இறையாட்சிங்கிறது வந்து நம்ம சும்மா வார்த்தையில் சொல்கிறதில்ல, ஒவ்வொருவருக்கும் அவருடைய தலையில் கடவுள் வச்சிருக்கிற பொறுப்பு. இந்த பொறுப்பை உணரணும். நான் சிறு பிள்ளை, நான் வாலிப பிள்ளை, யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே ஒழுங்காக இருக்கிறேன்னா, சில பேர் கவுன்சிலிங் வரும்போது குழந்தைங்க பேசுவாங்க, குழந்தைங்க பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. குழந்தைங்க வந்து சில கான்செப்டை புரிஞ்சிக்காமல் உலகத்தினுடைய மோரல் லைஃப்பை, ஒழுக்க நெறியை புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க. பெற்றோர்கள் வந்து அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கமில்லாத நெறியில்லாத வாழ்க்கையை நியாயப்படுத்துகிறாங்க. தன் பிள்ளைகள் செய்கிற தவறை, அதில் என்ன ஃபாதர் இருக்குது, என்னுடைய மகன் வந்து இப்போ கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுருக்கிறான், அதில் என்ன இருக்குது, இட்ஸ் அ காமன் நவ் அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு தாயும் ஒரு தந்தையும் வந்து தன் பிள்ளை செய்கிற தவறை வந்து நியாயப்படுத்துகிறாங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம சொல்லுகிறோம், தேவ பிள்ளைகளே, குடும்பம் வந்து குடும்பமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய இயல்பை நம்ம நோக்கி பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய அபிஷேகத்தால் கட்டணும். ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லைன்னா பிசாசு டார்கெட்டுக்குள்ளே உங்கள் வீடு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். தீமை இருக்குதுன்னா நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாது, அங்கே ஓடு இங்கே ஓடு, கயிறை கட்டு, தாயத்தை கட்டு, இல்லை. குடும்பம், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா உங்கள் உடனே என்ன செய்யணும், கடவுள் உங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். உடனே நீங்கள் ஆல்பர்ட் ஃபாதருக்கோ ஆரோக்கிய சாமிக்கோ அடிக்கக்கூடாது, ஃபோன் அடித்து கேட்கக்கூடாது, எங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது நீ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பார்த்தா சொல்லிடலாம். தேவ பிள்ளைகளை யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. உன் வீட்டுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அமைதி இல்லை, நிறைவு இல்லை, வீட்டுக்குள்ளே போனால் மன மகிழ்ச்சி இல்லை, எல்லோரும் ஒரு கான்ட்ரடிக்டரி டாக்ஸ், எல்லாம் கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறோம், ஒரு விதமான ஒரு சிந்தனை சார்ந்த வாழ்க்கை முறை, உறவு சார்ந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, உடனே கரம் உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுகிற பிள்ளைகள் விடுதலை பெறுவார்கள். இரக்கத்தை பெறுவார்கள். பைபிள் சொல்லுது பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் புதியனமாக்குகிறார். அப்போ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறணும்னா, புதுசாக மாறணும்னா என்ன செய்யணும்? அங்கே போய் சொல்லக்கூடாது, இங்கே போய் சொல்லக்கூடாது. நிறைய பெற்றோர்கள் அப்படி தான் நம்ம செய்துட்ருக்குறோம். தன் பிள்ளை நல்லா வளரணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அந்த பிள்ளையை குறித்து எல்லா பக்கமும் தீமையை பேசுகிறோம். நிறைய நேரம் நம்மளை யோசித்து பாருங்கள், உங்களுடைய எண்ணங்களை யோசித்து பாருங்கள், உங்களுடைய பேச்சுக்களை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். கணவர் நல்லா இருக்கணும், எங்கே வந்து அந்த ஆள் நல்லா குடிச்சிட்டு வந்து இப்படி வீட்டை என்ன ஆசமாக்கி வச்சு, இந்த ஆள் சாவும் மாட்டேங்குது, இந்த ஆள் பாருங்கள் நம்ம வார்த்தையெல்லாம் பாருங்கள் நெகட்டிவ். பிள்ளைகளை குறித்து இவனாவது நல்லா இருப்பான் பார்த்தா, இவன் பாருங்கள் ஃபாதர் இவன் நாசமாக போகிறான் ஃபாதர், வார்த்தையை பார்த்தீங்களா, சீரழிஞ்சு போயிட்டான் ஃபாதர், சீரழிஞ்சு போயிட்டான், கன்க்ளூஷன் ஆல்ரெடி டன். அடுத்தவங்க சொல்லலை, அடுத்தவன் வந்து உன் பிள்ளை சீரழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நீ விட்ருவியா? ஆனால் நாம் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறோமே, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோமே, இது விளங்காது, இது நல்லா வரும், இது ஒன்றும் இல்லை. பாருங்கள், குழந்தைகளை வச்சுக்கிட்டு சில பேர் கம்பேர் பண்ணுவாங்க, ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னா ரெண்டும் வித்தியாசமாக கடவுள் கொடுத்துருக்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீ செத்துருவேன். பாருங்கள், ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார். ஒன்று அதில் மேக்ஸில் ஸ்டூடியஸாக இருக்குன்னா ஒன்று சயின்ஸில் இருக்கும், நம்ம உடனே ரெண்டையும் வச்சு பார்க்கக்கூடாது. நீ ஏன் மேக்ஸில் பெயிலாக போன? கேட்கக்கூடாது, அதனுடைய திறமை என்ன, அதனுடைய இது என்ன. அப்போ சொல்கிறது, குழந்தைகளை வச்சுக்கிட்டே சொல்கிறது, இது நல்லா சூட்டிக்க வரும், இது சும்மா டம்மி. குழந்தைகள் அப்படி பேசுனா விண்ணகத்தில் போய் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். குழந்தைகளை ஒரு நாளும் உன் குழந்தைகளை யாரு முன்னாடி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவதூறு பேசாதீங்க, அவதூறாக பேசாதீங்க. ஒரு சில பேர் குழந்தைகளை வச்சுக்கிட்டே பேசும்போது நெஞ்சு அப்படியே எனக்கெல்லாம் அப்படியே ரத்தம் கசியுது என்ன நெஞ்சுக்குள்ளே, ஏன்னா அந்த குழந்தையோடைய உணர்வுக்குள்ளே நான் போய் பார்க்குறேன். அந்த குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பிதுங்கி நிற்பாங்க, விழி பிதுங்கி நிற்பாங்க. தயவுசெய்து பெரியவங்களாக இருக்கிற நாம் உண்மையாக அந்த வார்த்தைக்கு உரிய வாழ்க்கை வாழணும், பெரியவங்களாக இருக்கணும். குடும்பம்னா இறையாட்சி, இறையாட்சிக்குள்ளே ஒரு மரத்தில் இவ்வளோ பறவைகள் அதன் கிளைகளில் தங்கினேன்னா, பறவைகள் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதம். இந்த பறவை வந்து நீ என்ன என்னே மாதிரி இல்லை சொல்லாது, ஒரு நாளும் சொன்னதில்லை, விலங்குகள் அப்படி சொன்னது கிடையாது, நாம் தான் சொல்கிறோம். பறவைகள் எல்லாம் வந்து அந்த இறையாட்சிக்குள்ளே தங்கின. பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளை நல்ல அறிவாக இருக்கும், ஒரு பிள்ளை டம்மியாக தான் இருக்கும், ஒரு பிள்ளை ஊனமாக இருக்கும், ஒரு பிள்ளை நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கும். நாம் இதுதான் இறையாட்சி, இந்த இறையாட்சியை தான் கட்டி எழுப்ப நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, பங்கு சமூகம்னா பல குடும்பங்களுடைய ஒன்றிப்பு, எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு குடும்பம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாங்க, ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு எதிராக நிற்பாங்க, ஒரு குடும்பம் சாமியாரை எப்போ சபிக்கலான்னு பார்ப்பாங்க, ஒரு குடும்பம் எப்போ சாமியாருக்கு உயிரை கொடுக்கலான்னு பார்ப்பாங்க. எல்லாருமே இறையாட்சியினுடைய சமூகம், அதனால தான் நம்ம யாரையும் சபிக்க வேண்டாம்னு சொல்கிறோம். அப்போ குடும்பங்கள் நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் புதியனவாக்குகிறாரு. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஆசீர்வாத இழப்புகள் காணப்படுதுன்னா நம்ம உடனே என்ன செய்யணும், கரம் உயர்த்தணும். வாலிப பிள்ளைகள், நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன், எனக்குள்ளே ஒரு தீமை ஓடிக்கிட்டு இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லலை, சம்திங் ஐம் டிஸ்டர்ப்டுனா உடனே என்ன செய்யணும், அவங்க கரத்தை உயர்த்தி தங்களை சரி செய்து கொள்ளணும். ஆண்டவர் புதியனவாக்குகிறார். இசையா 42:9 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன், அவை தோன்று முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இசையா 48:6 சொல்கிறாரு, முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்ற, அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ, இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைபொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் புதியனவாக்கி நமக்கு வெளிப்படுத்துறார். பாத்தீங்களா, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது, நல்ல கவனிங்க, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. அப்போது நம்ம என்ன செய்யணும், அதுதான் பைபிளில் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தன்னுடைய திருச்சபையை அன்பு செய்தது போல, கிறிஸ்து எப்படி அன்பு செய்தார் திருச்சபையா, திருச்சபை என்ன பர்ஃபெக்டாக எல்லோரும், நம்ம தான் திருச்சபை, நம்ம எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி வந்து அப்படியே 100% பர்ஃபெக்டாக நின்னோம், கடவுள் நம்மளை அன்பு செய்தாரா? இல்லை, பாவ சேற்றில் விழுந்து கிடந்தோம், பாவத்துக்குள்ளே நம்மெல்லாம் புதைந்து கிடந்தோம், சொல்ல முடியாத பாவங்கள். ஆண்டவர் பாருங்கள் அத்தனையும் அறிந்து தான் இறங்கி வந்தார். இப்படி தான் கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தார். நாம் அப்படி தான் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் கணவன் மனைவி பிள்ளைகளை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் நம்மளையெல்லாம் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். பாருங்கள், இந்த விடுதலை வந்து ஆண்டவரிடமிருந்து வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், இசையா 51:6 சொல்லுது பாருங்கள், வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள், கீழே மண்ணுலகை உற்று நோக்குங்கள், ஏனெனில் வானம் புகையென மறைந்து போகும், மண்ணுலகம் உடையென நைந்து போகும், அதில் வாழ்வோர் விட்டிலென மடிவர், என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும், என் விடுதலைக்கு முடிவே இராது. ஆண்டவர் பாருங்கள் கொடுக்கிற விடுதலை முடிவில்லாத விடுதலை. அதனால தான் இந்த உலகத்தை கடந்த பிற்பாடும் இரையாட்சி சாகாது. தெய்வ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சாகாத ஒரு அரசு இறை அரசு, ஆண்டவர் கட்ட விரும்பிய அரசு. அதனால தான் அந்த இறை அரசுக்குள்ளே வந்து நின்றுக்கண்ணார். இன்றைக்கி நிறைய பேர் எல்லோரும் எங்கெங்கேயோ நிற்கிறாங்க, என்னென்ன அரசையோ கட்ட விரும்புகிறாங்க. மகா அலெக்சாண்டர் ஒரு பெரிய அரசை கட்ட விரும்பினார், உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்பினார். அவர் எந்த அரசை கட்டி முடிக்க முடிந்தது? கடைசியில் கையை வெளியில் வச்சுக்கிட்டு போனார். இன்றைக்கி எத்தனையோ அரசுகள் அப்படியாக தங்களை கட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கட்ட விரும்பிய அரசு ஒரு நாள் முடிவில்லாத அரசு, அடுத்து விடுதலையின் அரசு. ஆண்டவர் அதான் சொல்கிறார், அந்த விடுதலைக்கு முடிவே இராது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் இழந்து போகணும். கடுகு எப்படி தன்னை மண்ணுக்குள் வைத்து புதைத்து தன்னை இல்லாமல் ஆக்குகிறதோ, அதே போல் ஒரு கணவர் தன்னை இல்லாமல் ஆக்குகிற போது, மனைவி தன்னை இல்லாமல் ஆக்குகிற போது, பிள்ளைகள் அந்த குடும்பத்திற்காக தங்களை இல்லாமல் ஆக்குகிற போது, அங்கே தான் இறை அரசு மலர்கிறது. அப்படி இல்லாமல் நீ ஆக்குகிற போது ஆண்டவர் உன்னை மண்ணாக்கி விட்டுற மாட்டார். நீ எப்பெல்லாம் இழந்து போறியோ அப்பெல்லாம் ஆண்டவர் உன்னை உயர்த்தி 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 ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் பழைய காரியங்கள் நிறைய நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த திருப்பலியை கேட்ட பிற்பாடு, இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுத்த பிற்பாடு, பழைய காரியங்கள் ஓகே பழசு நடந்துருச்சு, ஓகே முடிஞ்சிடுவோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு புதிய அபிஷேகத்துக்குள்ளே உள்ளவாங்க. இந்த திருப்பலி இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைல்கல்லாக இருக்கட்டுமே, ஒரு நல்ல ஒரு அடையாளமாய் மாறட்டுமே. இன்றைக்கி இந்த திருப்பலியை நான் கேட்டன், இந்த நாளை குறித்து வைத்து கொண்டு இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன், பழைய காரியத்தை புறம்பே தள்ளிவிட்டு நான் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவேன் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். பைபிள் சொல்லுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 5:7 ஆண்டவர் சொல்கிறாரு, எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாயிருப்பீர்கள், உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருந்தீர்கள், ஏனெனில் நாம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதிய பத்திரத்தை நமக்காக கல்வாரி மலையில் எழுதினார். நீங்கள் அவருடைய அன்பை நம்புனீங்கன்னா, விசுவசித்தீங்க, புதிய ஒரு பத்திரத்தை எழுதி பாருங்களேன். கடவுளே எரிந்து விடுகிறார், கடவுளே தூக்கி போடுறார் பின்னாடி, உன் பாவங்களை தூக்கி நான் பின்னாடி போடுறேன். பைபிள் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எசையா 38:17, என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர், மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர், என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாருங்க, ஆண்டவர் முதுகுக்கு, எதுக்கு முதுகுக்கு பின்னாடி பாவத்தை எரியணும், திருப்பி பார்க்க மாட்டார், கஷ்டப்பட்டெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டார். அவர் முன்னாடி நடந்து போகிற கடவுள், பின்னாடி பார்க்குற கடவுள் இல்லை. நாமும் பல விதத்தில் பழைய காரியத்தை இன்னும் நெஞ்சில் வச்சுக்கிட்டு, நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாம், புதிய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் குடும்பமாக சிந்தித்து கொண்டு இருப்பீங்க, சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவருடைய கரத்தில் அது இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் அதை எங்கே கொடுத்து வச்சிருக்கிறார், நம்மகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறார். உன் ஆசீர்வாதம் என்னிடத்தில் இருக்குது, நீ ஏமாந்துப்படாத, உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீ நினச்சினா ஆசீர்வாதத்தை எடுக்கலாம், நீ நினச்சினா சாபத்தை எடுக்கலாம், ஆசீர்வம் சாபமும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ எதை எடுத்து கையில் வச்சிருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, சாபமாக அதை விட்டுட்டு ஆசீர்வாதத்தை எடு, எல்லாம் உனக்கு மாறப்போகிறதுன்னு சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுங்க. அவர் எப்பொழுதுமே ஆசீராக இருக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தினுடைய தேவனவர். ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில் அவர் ஒரு நாள் விலகி போனதில்லை, அவருடைய கண் அயர்வதில்லை. அவர் உனக்கு நன்மை செய்ய வருகிற போது அவர் உறங்கியதாக வேதம் சொல்லவில்லை, மாறாக உனக்காக விழித்திருக்கிற தேவன், உனக்காக பாரப்பட்டு கிடக்கிற தேவன். இதோ ஊதாரி மைந்தனுக்காக பாரப்பட்டு கிடந்த அந்த தந்தையினுடைய ஓமை அவர் தன்னை வைத்து தானே உன்னோடு பேசினார். நீ இன்னும் மனமாறாமல் இருப்பது, சாபத்தினுடைய அடையாளத்தை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு நீ துன்பப்பட்டுக் கொண்டு, என் கடவுள் என்னை விட்டு விலகி போய்விட்டார் என்று சொல்லி உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் அழைக்கிறார், இதோ மகனே இன்றே உனக்கு மீட்பின் நாள். பைபிளில் நம்ம வீட்டில் எல்லாம் எழுதி ஒட்டியிருப்போம், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னையிலிருந்து நேத்திலிருந்தா, நாளைக்கு வந்து பார்த்தாலும் இன்று முதல், நேத்தி பார்த்தபி இன்று முதல், இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தாலும் இன்று முதல், என்னையிலிருந்து நீ என்னைக்கு சாபத்தை தூக்கி கீழே வச்சுட்டு ஆசீர்வாதத்தின் தெய்வத்தை கரம் பிடிச்சு எடுக்கிறியோ, அன்றிலிருந்து உனக்கான மீட்பு ஆரம்பித்தாகிவிட்டது என்பதை மறந்து விடாதே. இதோ இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாய் அமைய இந்த திருப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவருமிடம் எண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது,
தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.